நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூல குருவான சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குருவான யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வாண்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் போராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் போராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதி சேந்தனரம்மை காக்கவே, சமாதி சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை மீண்டும் சில கேள்விகள் வந்திருக்கின்றது நேற்றும் இன்று அதிகாலையிலும், அவற்றை வைத்து தொடர்வோம் என்று இருக்கின்றேன். இதன் பிரகாரம் எங்களுக்கு எங்களுடைய சத்சங்க குழுவினருக்கு நான் அறிய தருவது, இப்போதுதான் நாங்கள் வித்திட்ட சத்சங்கங்கள் காய் நிலையிலிருந்து கனி நிலையை நோக்கி கிளம்புகின்றது என்று என்னுடைய மனதிற்குள் படுகின்றது. அதாவது இந்த சத்சங்கத்தில் இருந்த சாதக பெருமக்களுக்கு கேள்விகள் உருவாகுகின்றன. இது சத்சங்கங்கள் கேட்கும் போதே உருவாகலாம், அது முடிந்து ஒரு வருடத்துக்கு பிறகும் உருவாகலாம், பல நாட்களுக்கு பிறகும் உருவாகலாம். அது அவர்களுடைய பக்குவ நிலைகளை பொறுத்தது. இருப்பினும் அவர்கள் பக்குவம் அடைகின்றார்கள் என்பது பாபாஜியின் அருளால் பக்குவப்பட்டு கொண்டு வருகின்றார்கள் என்பதை அறியும் போது மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது. ஆகவே இன்னும் சில கேள்விகள் வந்திருக்கின்றது, அவற்றிற்கு முதலிடம் கொடுத்து அவற்றை ஆராய்ந்து கொண்டு கேள்விகள் வராத போது புதியவற்றை சிந்திப்போம் என்று இருக்கின்றேன். இன்று வந்த கேள்வியில் முதலாவது கேள்வியாக ஆசனத்தை பற்றிய ஒரு கேள்வி வந்தது, அதற்குரிய விடை காண்போம் பாபாஜி குருமார்களின் அருளுடன். ஆசனத்தை பற்றி வந்த கேள்வி, சாந்தி ஆசனத்தில் ஐயா நாங்கள் சாந்தி நிலையை முடித்தவுடன் வலது புறம் திரும்பி வலது கையை தலைக்கு கீழே வைத்து சிறிது நேரம் ஓய்வில் இருங்கள், இடது புறம் திரும்பி இடது கையை தலைக்கு கீழே வைத்து சிறிய நேரம் ஓய்வில் இருங்கள், அதன் பின் நடுநிலைக்கு வாருங்கள், தலையையும் கால்களையும் நன்றாக அசைத்து ஓய்வெடுங்கள் என்று மூன்று வரிகள் வருகின்றது. அவற்றின் காரணம் என்னவோ நாங்கள் அதை கேட்டு ஆட்டு மந்தைகள் மாறி தான் அதை செய்கின்றேன், அதை பற்றி சிந்திக்கவில்லை இவ்வளவு நாளும். இப்போது சிந்தனையில் வந்தது, ஏன் நாங்கள் இதை செய்கின்றோம், அதற்குரிய விளக்கம் கிடைக்குமா என்று ஒரு அன்பர் கேட்டார். அன்பர் கேட்கவில்லை, மறந்து விடாதீர்கள், இந்த சத்சங்கத்தில் கேள்வி தருவதும் பாபாஜியே, பதில் கொடுப்பதும் பாபாஜியே, நாங்கள் எல்லோரும் ஒரு கருவிகள், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்பதுதான் இங்கு விளக்கம். ஆகவே இந்த விளக்கத்திற்கு வலது புறம் திரும்பி வலது கையை தலையின் கீழே வைத்து சில வினாடிகள் அந்த நிலையில் இருங்கள் என்று சொல்வதற்குரிய காரணம் என்னவென்றால், இந்த ஆசனங்கள் நீங்கள் எல்லாம் போட்டவின் உண்மையில் என்ன நடக்கின்றது என்றால், நீங்கள் இந்த ஆசனங்களை சரியான முறையில் போட்ட பின் உங்களுடைய சுவாச நிலை நடைநிலை சுவாசத்திற்கு வரும் என்பது ஒருவிதம் ஐயமும் அல்ல. இந்த சுவாச கணக்குகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் அதை பற்றி நீண்ட நேரம் போகவில்லை. உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளில் 11 மணித்தியாலம் இடது சுவாசமும் 11 மணித்தியாலம் வலது சுவாசமும் 2 மணி நேரம் நடு சுவாசமும் நடைபெறுகின்றது என்று திருமூறல் கணக்கு சித்த கணக்கு. அதுதான் உண்மை. அதுதான் உங்களுக்கு தரப்பட்ட சுவாச நிலை கடவுளால் நீங்கள் பிறக்கும் போது. ஆனால் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எங்களுடைய செயல்முறைகளால் இந்த சுவாச நிலை எங்களுடைய வாழ்க்கையில் மாறிக்கொண்டே போகின்றது. ஆதலால் தான் உங்களுக்கு வலது சுவாசம் கூடுகின்ற நேரம் வலது சுவாசத்திற்கு காரணமான சூரியன் வெப்பம் வெப்ப சம்பந்தமான நோய்கள் உடலில் தென்படுவதும், இடது சுவாசம் கூடுதலாக வேலை செய்தால் சந்திரன் குளிர் சம்பந்தமான நோய்கள் உடலில் தென்படுவதற்கும் உரிய காரணம். நடுநிலை சுவாசம் என்பது ஒருவித நோய்களும் இல்லாது ஆரோக்கியமான உடலை பேணும் ஒரு சுவாசம். இந்த முறையில் நீங்கள் 18 ஆசனங்களையும் போட்ட பின் இந்த சாந்தியில் இருக்கும் போது உடலை தளர்வு நிலைக்கு கொண்டு வந்து விட்டு சாந்தியில் இருக்கும் போது உங்களுடைய சுவாச நிலை நடைநிலைக்கு போகின்றது. நிச்சயமாக எல்லோருக்கும் போகும். ஆசனத்தை முறையாக செய்தால் முறையாக இந்த முறை 18 ஆசனங்களையும் தொடர்ந்து போட்டு அதில் உங்களால் முடிந்த அளவு சரியாக செய்யும் போது உங்களுக்கு நடுநிலை சுவாசம் செயல்பட தொடங்கும். அது ஒரு கொஞ்ச நேரத்துக்குத்தான் இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய உலக பழக்க வழக்கங்கள் நீங்கள் எழுந்த பின் எவற்றை மனம் நோக்கி ஓடுகின்றதோ உடல் நோக்கி ஓடுகின்றதோ சுவாசங்கள் மாறி மாறி வேலை செய்ய தொடங்கிவிடும். ஆனால் அந்த நடுநிலை சுவாசம் இருக்கும் போது அடுத்ததாக செய்யும் நீங்கள் முறை வலதுபுறம் திரும்பி வலது கையை கீழே வைத்து ஒரு சில வினாடிகள் அந்த நிலையில் இருப்பதற்குரிய காரணம், நீங்கள் வலது நிலையில் திரும்பி வலது கையை வைத்து வலது பக்கம் திரும்பி இருக்கும் போது உங்களுடைய உடலில் உடனடியாக இடது சுவாசம் வேலை செய்யும். இது சித்தர்கள் வாக்கு, பாபாஜியின் வாக்கு. அதேபோல் நீங்கள் இடதுபுறம் திரும்பி இடது கையை தலைக்கு கீழே வைத்து இடதுபுறம் சரிந்திருக்கும் போது உங்களுக்கு வலது சுவாசம் உடனடியாக வேலை செய்ய தொடங்கும். ஆகவே நீங்கள் நடுநிலை சுவாசத்திற்கு வந்தால் கூட நீங்கள் இந்த ஆசன முறைப்படி வலதுபுறம் திரும்பும் போது இடது சுவாசத்தை சிறிய நேரம் அனுபவித்து, இடதுபுறம் திரும்பி படுக்கும் போது வலது சுவாசத்தை சிறிய நேரம் அனுபவித்து, மீண்டும் நடுநிலைக்கு வரும்போது அது நடுநிலை சுவாசமாக மீண்டும் தொழிற்பட தொடங்கும். அதற்காகத்தான் இந்த ஆசனத்தின் இறுதியில் நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் திரும்பி நடுநிலைக்கு வருகின்றீர்கள் என்பது இந்த ஆசனத்தின் கருத்து. அந்த அன்பர் கேட்டது. நான் இப்படியான கருத்துக்களை ஆசன வகுப்பு சத்சங்கங்களில் மாத்திரம்தான் கூறுவேன். இன்றுதான் முதல் தடவை பொது சத்சங்கத்தில் கூறியிருக்கின்றேன். அந்த கருத்து அறிந்தவர்கள் பலர் இருக்கலாம். அறியாதவர்களுக்காக பொறுமையுடன் இந்த விளக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அது முதலாவது கேள்வி. அடுத்த கேள்வி வந்தது நேற்று யான் கேள்விகளில் இருந்து தொடர்ந்து அதே அன்பர் மறு கேள்வியை கேட்டார். நேற்று ஒரு அன்பர் கேட்டிருந்தார், எனக்கு மாத்திரம்தான் கஷ்டங்கள் வருகிறது ஐயா, நான் சாதகராக இருக்கிறேன், மற்றவர்களுக்கு ஏன் கஷ்டம் வரவில்லை என்று கேட்டார். அதற்கு பதில் கொடுக்கப்பட்டது, வினையை வைத்தே பதில் கொடுக்கப்பட்டது. இன்று அவருடைய மனம் மேலும் சிந்திக்கின்றது. அடுத்த கேள்வியை கேட்டு அனுப்பியிருக்கின்றார் என்று, ஐயா இன்னொரு கேள்வி, உங்களுடைய பதில் நன்றாக அமைந்தது, ஆனால் நான் சிலரை பார்க்கின்றேன் எங்கள சாதகர்களுக்குள், அவர்களுக்கு நான் பார்க்கும் போது அவர்களுக்கு கஷ்டங்கள் இருப்பது எனக்கு தெரிகின்றது, ஆனால் அவர்களை பார்க்கும் போது அதை வியப்பாக இருக்கின்றது, அவர்கள் அதை கஷ்டம் போல் அனுபவிப்பதை என்னால் உணர முடியவில்லை என்று சொல்லுகின்றார். அதுவும் உண்மைதான். அதுவும் ஒரு நல்ல கேள்வி கிரியா யோக சாதகர்களுக்கு. அந்த அன்பர் இன்னொரு அன்பர்களை சில அன்பர்களை பார்த்து, சாதகர்களை, இவர்களுக்கு கஷ்டம் இருக்கின்றது எனக்கு தெரியும் உலகியல் அளவில் அல்லது மற்றைய நிகழ்வுகளில் கஷ்டம் இருக்கின்றது எனக்கு தெரியும், எனக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கே தெரியும் சில கஷ்டங்கள், இருப்பினும் அவர்களை பார்க்கும் போது அவர்கள் அதை பற்றி அசட்டை பண்ணுவதாக தெரியவில்லை, அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலோ அல்லது உலகியலிலோ, ஆனால் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள்தான் அந்த நிலையைத்தான் பார்த்திருக்கின்றேன். அது என் கிரியா பாபாஜியின் சாதகர்கள்தான் அந்த நிலையை பார்த்திருக்கின்றேன். உலகத்தாரில் அதை பார்க்க முடியவில்லை. என்ன அப்படியான சாதகர்களுக்கு அது என்ன நிலை ஐயா? என்னென்று அவர்கள் இவ்வளவையும் தாங்கி கொண்டு சத்குரு கிரியா பாபாஜியின் யோகத்தை மீண்டும் அதே நிலையில் எடுத்து செல்கின்றார்களே, இது என்ன மாதிரி முடியக்கூடிய காரியமா? அல்லது அவர்களுக்கு பாபாஜி ஏதாவது ஸ்பெஷலா செய்கின்றாரா? அப்படி ஸ்பெஷலா ஏதும் செய்தால் அவர்கள் அந்த நிலையை எப்படி பாபாஜியிடமிருந்து எடுத்தார்கள் என்பது அந்த அன்பரின் கேள்வி. இதற்குரிய பதில் மூன்றும் வினைகள் தான், தொடக்க பதில் மூன்றும் வினைகள் தான். ஆனால் வினைகள் என்பதை நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் எடுத்து பார்த்தால், வினைகள் காயாகவும் இருக்கும், கனியாகவும் இருக்கும், பலமாகவும் இருக்கும் என்று சைவ சித்தாந்தம் வலியுறுத்தி கூறுகின்றது. ஆகவே எல்லோருக்கும் வினை இருக்கு, வினை இருக்கு, வினை இருக்கு என்று பொதுவாக சொன்னாலும் அவர்களுடைய வினைக்கு ஒரு பக்குவம் இருக்கின்றதை இன்று சைவ சித்தாந்தத்தில் அறிந்தவற்றை வைத்து உங்களுக்கு ஒரு சிறு விளக்கம் தருகின்றேன். ஆகவே எல்லோருக்கும் வினைகள் உண்டு. ஆனால் அந்த வினைகள் காய்ப்பதத்தில் இருந்தால் அவர்களுக்கு அந்த வினை தீருவதற்கு சில காலம் எடுக்கும். ஏன்? ஒரு பழத்தை உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள். அது காயாக இருந்தால் நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள், அது பழமாக வந்தால்தான் அதை உண்ண முடியும். ஆகவே பழமாக வரும் வரைக்கும் நீங்கள் அந்த காயை பழமாக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்து அதை சாப்பிடுவீர்கள். அதே போல்தான் வினைகளும். வினைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற என்ற உணர்வு நிலைக்கு நீங்கள் வந்தாலும் அதை அனுபவித்து முடிப்பதற்குரிய கால பக்குவம் இல்லை என்றால் உங்களால் அந்த வினையை அனுபவிக்க முடியாது என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. நான் கூறவில்லை. அதை பாபாஜியும் தன்னுடைய வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் பல இடங்களில் ஒரு வசனம் மூலம் சொல்லியிருக்கின்றார். காலம் வரும்போது நீங்கள் பக்குவப்படுவீர்கள் என்று பல இடங்களில் சொல்லியிருக்கின்றார். அது ஒரு வசனமே சைவ சித்தாந்தத்தின் பல வசனங்களுக்கு சார்பானது என்று யோகி ராமையா அவர்கள் சொன்ன கூற்றின்படி உண்மையாக தென்படுகின்றது. ஆகவே பாபாஜியின் கிரியா யோகத்தில் தரப்பட்ட விடயங்கள் எல்லாம் முக்கியமான விடயங்கள். அவற்றை உணரும் பக்குவத்திற்கு நாங்கள் வருவது ஒரு காய் பழமாகுவது போல, அந்த காய் பழமாகுவது போல நாங்களும் அந்த பக்குவத்திற்கு வரும்போதுதான் பாபாஜியின் தெய்வீய குரலில் தரப்பட்ட ஒவ்வொரு வசனமும் அமிர்தமாக இருக்கும் என்பதை நீங்கள் உணரப்போகின்றீர்கள். அதில் எவ்வித ஐயமும் அல்ல. ஆனால் அதுவரைக்கும் அதை வாசிக்கும் போது சாதாரண வசனமாகத்தான் இருக்குமே தவிர, அதை உணரும் பக்குவத்திற்கு வரும்போது காயிலிருந்து பல பக்குவத்திற்கு உலகியல் பொருளில் கூறக்கூடிய உபமானம் உங்களுக்கு அந்த நிலை புரியாது. ஆனால் என்றுமே புரியாது என்று சொல்வதற்கு அல்ல. ஏனென்றால் உங்களுடைய வினைகளையும் அதே உபமானத்தை வைத்து நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் வினைகளும் காயிலிருந்து பழமாகும் வரைக்கும் உங்களால் அதை முடித்துவிட முடியாது. நீங்கள் நான் முடித்து விடலாம் என்று ஆணவம் கொண்டு அதை முடிக்க வழிக்கிடலாம், ஆனால் அது நிறைவு பெறாத முடிவாகவே இருக்கும் என்பதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே பொறுமை, 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 சாதனை, சாதனை, சாதனை என்ற முறையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தால்தான் இப்படியான வினைகளை உங்களால் போக்க முடியும். ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு மீண்டும் வருகின்றேன். என்னென்று ஐயா, சிலர் பல கஷ்டங்கள், தாங்க முடியாத கஷ்டங்கள் இருந்தும் அதில் அவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவார்கள் என்று உலகியலில் இருக்கும் போது தெரிந்தும் அவர்களிடம் அந்த கஷ்டத்தை பார்க்க முடியவில்லையே, பாபாஜி அவர்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்கின்றாரா என்ற கேட்ட கேள்விகளுக்கு, பாபாஜி ஒரு ஸ்பெஷலும் செய்யவில்லை. அவரவர் வினைத்த வினை அவரவர் அறுப்பதற்கே, ஓ அனுபவிப்பதற்கே என்று சைவ சித்தாந்தம் திட்டவட்டமாக கூறுகின்றது. ஆகவே சிவனாக இருந்தாலும் சரி, முதல் முதல் கடவுள் பாபாஜியாக இருந்தாலும் சரி, சத்குரு அவர்களுடைய வழிகாட்டுதலினால் நீங்கள் அதை இலகுவான முறையில் அதை தீர்க்கலாமே தவிர, நீங்கள் வினைத்த வினை நீங்களே அனுபவிக்க வேண்டும். ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அந்த மற்ற சாதகருக்கு பாபாஜி ஒரு ஃபேவரும் செய்யவில்லை. அதாவது அவருக்கென்று தனியே ஏதாவது ஒன்று செய்து கொடுக்கவில்லை. ஆனால் அந்த அன்பரின் சாதனை காரணமாகவும், அந்த அன்பரின் வினை பக்குவ காரணமாகவும், அந்த அன்பர் அதை வினையாக கருதும் நிலையில் இல்லை. ஏனென்றால் அவருடைய வினை பழுத்த வினை. ஆகவே அதை அவர் உண்டு விட்டார் என்று நீங்கள் உலகியலில் சிந்தியுங்கள். அவர் அதை உண்டு விட்டார் என்றால் அவருக்கு அந்த வினை போக்கப்பட்டது. ஆனால் உலகியலில் இருந்து நாங்கள் அவரை பார்க்கும் போது அந்த வினை நடந்த வினை இந்த பிறப்பில் அவர் என்னென்று அதை அனுபவிக்கின்றார் பார்க்க தெரியவில்லையே. இந்த மனிதருக்கும் ஒரு மனம் இருக்கா? கொடூரமான மனிதன் போல இருக்கின்றதே என்று பலர் சிந்திக்கின்றார்கள். அது பொய். அதற்குரிய காரணம், சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி இந்த உலகம், உலகத்தில் இருக்கும் பொருட்கள், எங்களுடைய உடல், உடலில் இருக்கும் கருவிகள் எல்லாம் இறைவனால் எங்களுடைய வினையை போக்குவதற்கு தரப்பட்டது. அது அந்த நிலைகளில் நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து ஒன்று உலகியலையும் அனுபவித்து எங்களுக்கு இறைவனால் தரப்பட்ட பிராப்த வினைகளை செய்து முடிப்பதற்கு தரப்பட்ட பொருட்கள், எங்களுக்கு அது புரிவதில்லை மாயையால். ஆகவே எங்களுக்கு அது புரியவில்லை என்றதால் தான் நாங்கள் அந்த பொருட்களை விரைவு விரைவாக எங்களின் கீழ் கொண்டு வர பார்க்கின்றோம். இது என்னுடையது, இதற்கு நான் தான் சொந்தம் என்று மாயை காரணமாக அதை நாங்கள் எங்களிடம் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். வைத்து கொண்டு சுகமான இடத்தில் இருந்து கொண்டு மற்றவர்களை பார்த்து கொண்டு நாங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றோம் என்று எங்களுக்குள் ஒரு கோட்டை கட்டுகின்றோம். ஆனால் அதற்கு அடுத்த கேள்வியை கேட்பீர்களாக இருந்தால், அந்த கோட்டைக்கில் இருந்து கொண்டு, சரி, இந்த உலகத்திலிருந்து உளவையும் நான் பெற்றேன், எல்லாம் இப்போது எனக்கு சொந்தம், அடுத்த நிலை என்ன, இதை என்ன செய்ய முடியும் என்று கேட்டால் முதலாவது பதில் அனுபவிக்க முடியும். சரி, அனுபவிப்போம். இதை அனுபவிக்கும் போது என்ன நடக்கப் போகின்றது என்று அடுத்த கேள்வியை கேட்போம். என்ன நடக்கப் போகின்றது? இப்படியான இன்பங்களை அனுபவிக்கும் போது அதற்கு பின்னாலே ஒரு இலவச இணைப்பு பிணைக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் உணராத பிணைப்பு, அதுதான் துன்பம். அந்த துன்பங்களுக்குள் நாங்கள் மாட்டிக்கொள்வோம். அந்த துன்பங்களுக்குள் நாங்கள் மாட்டிவிட்டோம் என்றால் மீண்டும் வினை செய்வோம். மீண்டும் வினை செய்வோம் என்றால் மீண்டும் மீண்டும் புறப்படுப்போம். இந்த சக்கரம் தொடர்ந்து கொண்டே போகும். ஆகவே அந்த கேள்வியை கேட்கும் போது, அந்த இன்பம் வருகின்றதென்று உணரும் போது, கிரியா சாதகர்கள் ஒருபடி மேல்நிலையில் உலகத்தாரை விட இருக்கின்றீர்கள். மறந்து விடாதீர்கள். அதற்குரிய காரணம், உங்களுக்கும் இறைக்கும் இடையில் இருக்கும் உண்மையான சத்குரு கிரியா பாபாஜி. அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் உங்களை தாங்கி கொண்டு போகின்றார். நீங்கள் சாதகர்களாக இருக்கும் வரைக்கும் மாத்திரம்தான். அவர் வாலண்டரியா வந்து உங்களை தாங்க போவதல்ல. ஆகவே அவருடைய பார்வை, குரு பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அவருடைய பார்வை மாத்திரமல்ல, அவருடைய உதவி உங்களுக்கு இருக்கும் வரையும் நீங்கள் சிறு பிள்ளை ஒரு தாயை நினைத்து, ஒரு தாயாரின் அரவணைப்பில் இருக்கும் போது, பாதுகாப்பில் இருக்கும் போது, பார்வையில் இருக்கும் போது சுதந்திரமாக தன்னை மறந்து எப்படி விளையாடுமோ, அதே போல் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உலகியலிலும் விளையாடி ஆன்மீகத்திலும் விளையாடக்கூடிய ஒரு பக்குவமான கிரியா யோகத்தில் இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் இருக்கும் கிரியா யோகத்திற்கு நீங்கள் அந்தளவு தூரத்திற்கு எல்லோரும் அதை பெரிதாக எண்ணுபவர்கள் இல்லை என்பதும் உண்மைதான். அதற்குரிய காரணம்தான் இந்த மாயை. ஆனால் உங்களுடைய கையில் இருக்கும் பொக்கிசம் பல கோடிகளுக்கும் மேலாக, ஒன்றாலும் நீங்கள் வேண்ட முடியாத ஒரு பொக்கிசம்தான் இந்த கிரியா யோகம். அந்த யோகத்தை உங்களுடைய பழைய பிறப்பு காரணமாக, பழைய வினைகள் காரணமாக, நல்வினைகள் காரணமாக இந்த பிறப்பில் உங்களுக்கு பாபாஜியுடன் இணைப்பு கிடைத்து விட்டது. ஆனால் அதை உணர தவறுபவர்கள் தான் கூட அதை தொடர்பவர்கள் குறைவு. ஆகவே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்போது உங்களுக்கு கோடி ரூபாய் கையில் இருந்து உங்களுக்கு விருப்பமானவற்றை நீங்கள் செய்யலாம் என்று நீங்கள் திடீர் பணக்காரனாகின்றீர்கள் என்று வைப்போம். ஒரு ஸ்வீப் விழுந்தது என்று வைப்போம். யாராவது அந்த தொகையில் பெரும்பாலான தொகையை எடுத்து தொண்டு செய்வீர்களா, அல்லது பெரும்பாலான தொகையை எடுத்து கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுப்பீர்களா? நீங்கள் ஆன்மீகத்தில் இருந்தால் கூட அந்த மாயை என்று சொல்லப்படும் அந்த பணம் வரும்போது அந்த நிலையில் இருப்பீர்கள் என்று சொல்வது மிகவும் கடினம். அது பிழை என்றும் நான் சொல்லவில்லை, ஏனென்றால் அதுதான் இந்த மாயா உலகம். ஆகவே இந்த பல கோடிகள் கையுக்கு வந்து நாங்கள் பிழைவிட்டு கொண்டிருக்கிறதை விட ஒரு சதங்காசு கையில் இருந்து ஒரு நேரம் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் வாழ்க்கை பல கோடிகள் கையில் இருப்பதற்கு விட சிறந்த வாழ்க்கை என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் வினை செய்ய மாட்டீர்கள். ஆகவே எப்போதும் நாங்கள் பொருளை நாடித்தான் போகின்றோம் இந்த உலகியலில், அது இல்லை என்று இல்லை, அளவுக்கு மீறி நாடாதீர்கள். பொருள் இல்லாமல் வாழ முடியாது. நான் இப்போது பேசுவது பலருக்கு பிடிக்கவும் மாட்டுது, இருப்பினும் அந்த நிலைகளை கடந்து வந்தபடியால் சிறியளவாவது அடியேன் உங்களுக்கு அதை பற்றி விளங்கப்படுத்துகின்றேன். பொருள் தேவை, உலகியல் வாழ்க்கை தேவை, இந்த உடம்பு தேவை, எல்லாம் மாயை. இருப்பினும் அவற்றை எங்களுக்கு தேவையான அளவுக்கு பாவித்து கொண்டு வசதியாகத்தான் இருக்க வேணுமென்றால் வசதியாகத்தான் இருப்பதற்கும் பாவிக்கலாம், அதில் ஒரு விதமான தடங்களும் அல்ல. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையிலும் கிரியா யோகத்திலும் இருந்து கொண்டு அதை பற்றிய அறிவுகளை எடுத்து அந்த சாதனையை செய்யும் போது உங்களுக்கு கோடி ரூபாய் கையில் இருந்தாலும் உங்களுடைய வினை பயன்களை நீங்கள் குறைக்கலாம், வினைகளுக்கு அகப்பட மாட்டீர்கள். அதை எந்த முறையில் நிர்மாணிப்பது என்ற அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்ற பல நோக்குகளில் நீங்கள் சென்று அவற்றை வென்று சாதனை 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 என்று சாதனையையும் உங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் செய்து நீங்கள் நல்ல நிலைக்கு வரலாம் என்று இன்றைய அந்த ரெண்டு கேள்விகளிலும் இருந்து உங்களை இந்த அளவுக்கு கூட்டி வந்து இதை உங்களுக்கு இன்றைய சத்சங்கத்தில் நான் உங்களுக்கு தந்து இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். இப்போது இறைவனையா அவர்களின் சுருக்க கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். இறைவனையா.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
தலைமை போல் இன்று இரண்டு கேள்விகளுக்குரிய சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அதன் முதலாவதாக சாந்தி ஆசனத்தின் வலப்பக்கம் இடப்பக்கமாகவும் நடப்பக்கமாக கூடிய விளக்கங்கள் கேட்கப்பட்டதற்கு அதற்கு சிறந்த முறையில் 11 நிமிடம் வட சுவாசமும் 11 நிமிடம் இட சுவாசமும் 2 நிமிடம் நடுச்சுவாசமும் நடைபெற்ற என்ற விளக்கத்துடன் சாந்த நிலையில் நடுச்சுவாசம் செயற்படும் போது இதற்குரிய காரணம் என்பதை தெளிவாக கூறியிருந்தீர்கள். அடுத்ததாக சிலருக்கு இருக்கும் கஷ்டங்களை அவர்கள் அதை வெளிக்காட்டாமல் நன்றாக செயற்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், அதற்குரிய விளக்கத்தை கேட்டிருந்தார். அதற்கும் சிறந்த விளக்கம் தரப்பட்டது. உணரும் பக்குவ நிலையை அடையும் வரையும் பொறுமையாக இருத்தல் மூலம் அதை பெறலாம் என்று தெளிவாக கூறினீர்கள். எனவே அடுத்ததாக இனிமேல் சாந்தியாசனம் செய்யும் போது ஒவ்வொருவர்களுக்கும் இன்றைய சாந்தியாசன விளக்கம் அந்த சாந்தியாசன நிலையில் வரும் என்றதை நான் நினைக்கின்றேன். அதன் மூலம் சாந்தியாசனத்துடைய கூடிய பலனடையும் பெறலாம். எனவே இன்றைய சத்சங்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது. காரணகர்த்தாக இருந்த பாபாஜிக்கும் கருவியாக இருந்த உங்களுக்கும் அனைத்து கலந்து கொண்ட அன்பர்களுக்கும் நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. நன்றி ரவணையா. அது நீங்க சொன்ன ரெண்டு சொற்கள் என்னை கவர்ந்தன. காரணம் காரியம், அதுதான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை. காரணமாக இருப்பவர் பாபாஜி என்பதை மறந்து விடாதீர்கள். நாங்கள் எல்லாம் காரியத்திற்காகப்படும் கருவிகள் என்பதை அழகாக சொன்னீர்கள். நன்றி ஐயா. அப்படியே இணைப்பில் மியூட்டில் இருந்து கொள்ளுங்கள். இப்போது கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த சத்சங்கத்தின் கருத்தை இப்போது மக்களுக்கு சொல்லலாம் கார்த்திகேயன் ஐயா. ஓம் கிரியா பாபாஜி நமோ. பேசுங்க கார்த்திகேயன் ஐயா. உங்களுடைய இணைப்பு
ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால இந்த மாதிரி ஒரு கேள்வி பதிலாக கேட்டா பிறருக்கு ஒரு பயன் உள்ளதா இருக்கும். ரொம்ப அருமையான கருத்து. இத போல இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கணும், நிறைய சத்சங்கத்துல பேசணும் எல்லாரும். அதெல்லாம் நாங்களும் கேட்கணும். அந்த வகையில இந்த சத்சங்கம் நல்லா சிறப்பாக இருக்குது. இன்னும் மேல மேல சிறக்க பாபாஜி பாபாஜி திருவருள் கூட்டி வைப்பாரு. ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். நன்றி கார்த்திகேயா உங்களுடைய